முதல் வாசகம். நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் பெத்லகேம் வந்தனர். ரூத் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1:3-6, 14-16, மேலும் 22 முடிய. நீதி தலைவர்கள் ஆட்சியாளராய் இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒருவர் பிழைப்பதுக்கென்று தம் மனைவியையும் மைந்தர் இருவரையும் அழைத்து கொண்டு மோவாவு நாட்டிற்கு சென்றார். அவர் பெயர் எலிமலேக்கு. அவர்கள் மோவாவு நாட்டை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் அங்கே இருந்த காலத்தில் எலிமலேக்கு இறந்து போனார். எனவே நகோமி தம் இரு மைந்தரை தவிர வேறு துணை அற்றவரானார். அவ்விருவரும் மோவாபு நாட்டு பெண்களை மணந்து கொண்டனர். ஒருவர் பெயர் ஓர்பா, மற்றவர் பெயர் ரூத்து. அவர்கள் பிழைக்க வந்த ஏறத்தாழ 10 ஆண்டுகள் ஆயின. பிறகு மக்லோனும் கிளியோனும் இறந்து போயினர். நகோமி தம் கணவரையும் இரு மைந்தரையும் இழந்து தன்னந்தனியராய் விடப்பட்டார். நகோமியின் சொந்த நாட்டில் ஆண்டவர் தம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கி அவர்களுக்கு உணவு கிடைக்கும்படி செய்தார். இதை நகோமி மோவாவு நாட்டில் இருந்தபோதே கேள்விப்பட்டார். எனவே அவர் மோவாவு நாட்டை விட்டு போக ஏற்பாடு செய்தார். அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஓர்பா தம் மாமியாருக்கு முத்தம் கொடுத்துவிட்டு திரும்பி சென்றார். ஆனால் ரூத்தோ பிரிந்து போக மறுத்துவிட்டார். நகோமி அவரிடம், இதோ பார், உன் ஓரகத்தி தன் இனத்தவரையும் தன் தெய்வங்களையும் நோக்கி திரும்பி போய்விட்டாள். அவளைப் போல் நீயும் திரும்பி போ என்றார். அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கு தெய்வம் என்றார். இவ்வாறு நகோமியும் அவர் தம் மருமகளான மோவாபிய பெண் ரூத்தும் அந்நாட்டை விட்டு திரும்பி வந்தனர். அவர்கள் பெத்லகேம் ஊர் வந்து சேர்ந்தபோது வார்கோதுமை அறுவடை தொடங்கியிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. என்னெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என்னெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோ, தம் கடவுளாகிய ஆண்டவரை நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராய் இருப்பவரும் அவரே. என்னெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என்னெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்தோருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரையே பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி என்னை கற்பித்தருளும். அல்லேலூயா அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 22:34-40 இறைவார்த்தைகள். இயேசு சதுசேயரை வாயடைக்கு செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை, மீண்டும் உங்களை இந்த இறை சிந்தனையின் நேரத்திலே ஆண்டவருடைய இறை வார்த்தை பலத்தோடு சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் எங்களோட வார்த்தையில் இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த பிரசங்கங்கள் கேட்குற போது நம்ம என்ன நிறைய பேர் என்ன செய்கிறான்னா ஓடி போயிடுவாங்க. ஏன்னா வார்த்தை உள்ளக்க போணுச்சுன்னா நமக்கு அது உள்ளத்தில் போட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது சொல்லுவாங்க, குட்டையை கலக்கினா தான் மீன் பிடிக்க முடியும். கடவுளும் அப்படி தான், உள்ளத்தை கலக்கி அவர் நம்மோடு பேசுவார். அவர் அந்த இடத்துல நம்ம எந்த வழியில் செல்லணும்னு சொல்லி அவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். வார்த்தை வந்து உயிருள்ளது, அது ஆற்றல் வாய்ந்தது, வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அப்போது அந்த வார்த்தை என்ன செய்யும், நமக்குள்ளே வந்து செயலாற்றுகிறது. அதனால் உங்களுக்கு வார்த்தை செயலாற்றியதுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கண்டிப்பாக சந்தோஷப்படுங்க. அது நெகட்டிவாக பாசிட்டிவாக ஏதோ காயத்தை கூட ஏற்படுத்தும் இந்த வார்த்தை. ஒரு சிறிய ஒரு புரிதலை நான் ஒரு கருத்துக்காக சொல்லுகிறேன். சென்ற திருப்பலியிலே குழந்தை வளர்ப்பை பற்றி நான் பேசுகிற போது குழந்தைகளை கண்டித்து திருத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தியலை நான் பதிவு செய்தேன். அதுக்கு நான் உதாரணம் எங்கள் அப்பா என்னை அடைத்ததை நான் சொன்னேன். ஒரு சகோதரி எனக்கு அழைப்பு கொடுத்து அவர்களுடைய கருத்தை பதிவு செய்தார்கள், பாராட்டுகிறோம். அவர்கள் என்ன சொன்னார்கள், நம்ம அடிக்கிறது தவறு, அது அன்பால் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நாம் வந்து குழந்தைகளை கண்டிப்பாக பெற்றோர்கள் வந்து எப்போயுமே குச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்படி வச்சுக்கிட்டே இருக்கணும், இதுதான் மெத்தட் என்று நான் சொல்லவில்லை. கண்டிப்பு என்பது அவர்கள் எப்படி அந்த குழந்தையை புரிந்து கொள்கிறார்களோ அந்த விதமாக அது அமைய வேண்டும். எல்லா பிள்ளைகளுக்கும் அடிக்கணுங்கிறது நமக்கு கட்டாயம் இல்லை, நம்ம அடிக்கணுங்கிறது நம்முடைய நோக்கமும் அல்ல. குழந்தைகளை காயப்படுத்துவதோ குழந்தைகளை அடிப்பதோ நம்ம விரும்பக்கூடிய காரியமும் அல்ல. நாம் குழந்தைகளை நம்ம அப்படி காயப்படுத்தி தான் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதும் அல்ல. நிறைய மெத்தடாலஜி இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. ஒரு தாய் தந்தை அந்த குழந்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய புரிதல், எங்களுடைய சிந்தனை. ஆகவே ஒருவேளை குழந்தைங்க அடிக்கப்படணும் அப்படின்னு நினைத்திருந்தால் அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அடிக்க வேண்டிய ஒரு சூழல், அப்படி அடித்தா அந்த பிள்ளைங்க திருந்துவாங்க, கற்றுக்கொள்வாங்கன்னா நம்ம ரெண்டு அடியை போடுறதில் தவறில்லைன்றது என்னுடைய கருத்து. அதனால் அடித்துக்கொண்டே இருப்பதும் தவறு, அடிக்காமலே இருப்பதும் தவறு தான். அதுதான் நம்மளுடைய அடிப்பது என்பது நம்மளுடைய குறிக்கோளில் இல்லை, அதுதான் நான் உணர்த்த விரும்புகிறேன். அதனால் சகோதரி அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தின போது எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, இதை நம்ம வந்து சரி ஒரு சிறிய புரிதலை வைப்பது நல்லது என்று. ஆகவே நான் இந்த புரிதலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அடுத்ததாக இன்றைய திருப்பள்ளியினுடைய ஆழத்திற்கு நாம் செல்கிறோம். இறைவாசகங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழகாக படமிடித்து காட்டுகிறது. அதில் ஆண்டவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, தலை சிறந்த கட்டளை எது? அப்போ ஆண்டவர் பாருங்கள், முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் ஆண்டவராகிய கடவுளோட அன்பு குருவாயாக, அப்புறம் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு குருவாயாக என்கிற வார்த்தைகளை பார்க்கிறோம். இதில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, அடுத்திருப்பவர் மீதும் அன்பு குருவாயாக. அப்போ அந்த அடுத்திருப்பவர் என்பவர் யார்? கடவுள் மீது அன்பு, அதில் நமக்கு சந்தேகம் வராது. இந்த அடுத்திருப்பவர் மீது அன்பு அப்படின்னா யார் அடுத்திருப்பவர்? என் பக்கத்தில் இருக்கிறவங்களா? இப்போ நம்ம வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க நம்ம பக்கத்தில் அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தை, இப்படி தான் இருப்போம். அப்போ அடுத்திருப்பவர் அப்படின்னா இவங்க தானா? நிறைய நேரம் நம்ம அந்த அடுத்திருப்பவரை இப்படியாக புரிந்து கொள்றதுனால நிறைய பிரச்சனைகள், அதாவது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவதில்லை. அப்போ அடுத்திருப்பவர் யார்? இந்த கேள்வி முன்னாடி வச்சுருப்போம். அடுத்ததாக இந்த கேள்வியை வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். அதற்கு முன் இன்னொரு கேள்வியை நம்ம கேட்குறோம். திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என பதிலளிக்கிறார் இயேசு. அப்போ திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். திருச்சட்ட நூல், இறைவாக்கு நூல்கள், இதுதான் பைபிளினுடைய ஒரு மேஜர் போர்ஷனாக இருந்தது. திருச்சட்ட நூல் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா த லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The Law and the Prophets. அப்போ திருச்சட்ட மோசையினுடைய அந்த திருச்சட்ட, அதாவது பெண்டேக்குன்னு சொல்லுவாங்க, ஐந்து நூல்கள், அதான் தோரா, அது திருச்சட்ட நூல். அடுத்ததாக வருகிறது இறைவாக்கு நூல்கள், இதுதான் மேஜர் பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியே, அது உள்ளடக்கி இருக்கிறது. இப்போ இந்த இரண்டையும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன. அப்போது இந்த திருச்சட்ட நூல் என்ன, இறைவாக்கு நூல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குற போது, சட்ட நூல்கள் முதல்ல வரக்கூடிய இந்த திருச்சட்ட நூல், நான் சொன்னது போல் தோற ஐந்து நூல்கள், தொடக்க நூல்கள், விடுதலை பயணம், லேவியர் எண்ணிக்கை, இணைச்சட்டம், இதெல்லாம் வந்து தொடக்க நூல்களில் வரக்கூடிய இந்த துவக்க பகுதியில் வரக்கூடிய இந்த ஐநூல்கள் என்று சொல்லுவாங்க. பென்டா என்று சொன்னால் ஐந்து, பென் அந்த ஐநூல்கள் தான் தோரா என்கிற ஒரு தொகுப்பில் அது பார்க்கப்பட்டது. இன்னொரு பகுதி, முக்கியமான பகுதி, இறைவாக்கியனுடைய நூல்கள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வைத்துக்கொள்ளணும், அதுக்காக உங்களுக்கு இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இறைவாக்கு நூல்களை வந்து முற்கால இறைவாக்கினர், பிற்கால இறைவாக்கினர் என்று இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. முற்கால இறைவாக்கினர், பிற்கால இறைவாக்கினர். அதில் இந்த பிற்கால இறைவாக்கினரை வந்து பெரிய இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர். இந்த ப்ராஃபெட்ஸை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, பெரிய இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர்னு பிரிக்கிறாங்க. அவர்கள் இந்த முற்கால இறைவாக்கினர்கள் என்று அழைத்த நூல்களை இன்றைய விவிலிய அறிஞர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, வரலாற்று நூல்கள் என்ற பெயரில் அழைக்கிறாங்க. ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது முற்காலத்தைய அந்த இறைவாக்கினருடைய நூல்களை, அந்த அவங்க பேர்லலாம் வந்து புத்தகம் இல்லை, அந்த நூல்கள் இல்லை. நம்ம இறைவாக்கினருடைய பெயர்களில் நூல்கள் இருக்கிறது. இந்த முற்காலத்தில் நம்ம இப்போ வரலாற்று நூல்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸில் இவங்களுடைய பெயர்கள் பெயரில் வந்து இந்த இது எழுதப்படலை. ஆனால் உள்ளக்குள்ளே அவங்களும் இறைவாக்கினர்களாக கருதப்படுறாங்க. உதாரணத்திற்கு சில பெயர்களை நம்ம நீங்கள் பைபிளில் பார்க்க முடியும். சாமுவேல், காது, நாத்தான், அகியா, செமாயா, ஈத்தோ, அனானி, அசாரியா, ஏகு, யகாசியல், எலியசர், மீகா, எலியா, எலிசா, யோனா, ஒதேது, குல்தா, உரியா, இவங்க எல்லாமே. அப்புறம் காமன் நேம்ஸ்லாம் இருக்குது, இறையடியாரும் வயது முதிர்ந்த இறைவாக்கினர்கள் அப்படிங்கிற காமன் டேர்ம்ஸ் எல்லாம் வருது. இவங்கெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்க. முற்காலத்தைய இறைவாக்கினர்கள் இவங்கெல்லாம் அந்த வரலாற்று நூல்களுக்குள்ளே அங்கங்கே இடம் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிற போது பெரிய இறைவாக்கினர்கள் யார்? பெரிய இறைவாக்கினர்கள் நம்ம சொல்லக்கூடியவங்க எசையா, எரேமியா, எசேக்கியல் மற்றும் தானியல், புலம்பல், பாரூக்கு, இந்த நூல்களையும் அவங்க சேர்த்து பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய இறைவாக்கினர்களுடைய நூல்களாக பார்க்கப்படுகிறது. இந்த சிறிய இறைவாக்கினர்கள் எத்தனை பேர்? ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. ஆமோஸ், ஒசேயா, மீகா, நாகும், அபாக்குக், செப்பானியா, ஆகாய், செக்கரியா, மலாக்கி, ஒபாதியா, யோவேல், யோனா, இவங்கள்லாம் சிறிய இறைவாக்கினர்கள். அப்போ பாருங்கள், இந்த இறைவாக்கினர்கள் பகுதியை ரெண்டாக பிரிக்கிறாங்க. முற்காலத்து இறைவாக்கினர், பிற்காலத்து இறைவாக்கினர். பிற்காலத்தில் இருக்கிற இறைவாக்கினர்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க, பெரிய சிறிய இறைவாக்கினர். அந்த பெரிய சிறிய எப்படி பிரிக்கிறாங்க? ஆள் பெருசாக இருப்பார் அதனால் பெரிய இறைவாக்கினர் அப்படி இல்லை. இவங்க எழுதின எழுத்து, எசேக்கியல் புத்தகம், எசையா புத்தகம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய எழுதியிருக்கும். அதனால் அந்த புத்தகத்தினுடைய தொகுப்பினுடைய ஆழத்தை வச்சு தான் அவங்க பெரிய இறைவாக்கினர், சிறிய இறைவாக்கினர்னு பிரிக்கிறாங்க. இந்த தரவுகளை நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளணும். இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் போர்ஷன் ஆஃப் டீச்சிங். இவங்களை தான் படித்து கொடுக்குறாங்க. கடவுள் விரும்புகிறார், எதை விரும்புகிறாரு அப்படிங்கிறத. அதனால தான் ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தைகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுக்குள்ளேருந்து தான் எடுத்து எடுத்து பேசியிருப்பார். சிலுவையில் பேசுகிறாரு, மலையில் பேசுகிறாருனா எல்லாமே பழைய ஏற்பாட்டிலேருந்து அவர் எடுத்து எடுத்து தான் பேசுகிறார். இறைவாக்கு நூல்களும் திருச்சட்டமும் நிறைவேறியது அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருகிற போது அந்த புரிதல் மாறுகிறார். அப்போ பாருங்கள், இந்த பின்னணியில் தான் இந்த இரண்டு பெரிய தலங்களை தான் ஆண்டவர் ரெண்டு வார்த்தையில் சொல்லிட்டார். திருச்சட்டம், இறைவாக்கு நூல்களினுடைய அடிப்படை இதுதான்ப்பா அப்படின்ட்டார். அப்போ இந்த அடிப்படையில் இந்த அடுத்திருப்பவர் யார் அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வரோம். இப்போ நம்ம பேசிக் புரிஞ்சிருச்சு. இப்போ அந்த அடுத்திருப்பவர் யார்? மத்தேயு 7:12 பார்க்குறோம். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறதையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இப்போ இன்றைக்கி சொன்ன அதே இதை தான். உங்கள் நீங்கள் அன்பு கூறுவது, ஆண்டவர் சொல்கிற உன் மீது நீ அன்பு கூறுவது போல் அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. இதனுடைய இன்னொரு ஃபார்மில் அவர் சொல்லியிருக்கிறாங்க. மத்தேயு 11:13 பார்க்குறோம். திருச்சட்டம், எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வருமுறை இறைவாக்கு உரைத்தன. இப்போ இந்த திருச்சட்டம், எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வருமுறை இறைவாக்கு, திருமுழுக்கு யோவானை இவங்க மீன் பண்ணுறாங்க. லூக்கான செய்தி 16:16 நம்ம பார்க்குறோம். திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும் யோவான் காலம் வரையிலும் தான், அது முதல் இறையாட்சி பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. யாவரும் இறையாட்சிக்கு உட்பட நெருக்கி அடித்து கொண்டு வருகிறார்கள். இந்த ரெண்டு டெக்ஸ்ட்லேயும் நம்ம பார்க்குறோம், யோவான் வரைக்கும் தான் இந்த இறைவாக்கினர்களுடைய காலம், யோவானுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அதோடு முடிந்து போயிடுது. அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுது. யோவான் வருமுறை இறைவாக்கு உரைத்தாங்க. யோவான் வந்த பிற்பாடு வேறு ஒரு காலம் ஆரம்பிச்சிருச்சு, அது ஒரு மீட்பின் காலம். அதனால தான் நம்ம பாருங்கள் திரு ஆண்டவரை வந்து இறைவாக்கினர் அப்படிங்கிற அடையாளத்தில் பார்த்தாலும் அவர் இறைவாக்கினரை விட உயர்ந்தவராக பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஏன் யோவான் வரை அடுத்தது என்ன வருது, ஏன் யோவான் வரை தான் இது சொல்லப்படுகிறது இறைவாக்கு உரைத்தது, மற்றதெல்லாம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை நம்ம வைக்கிறோம். அடுத்து அந்த வந்தது யார், இயேசு வர்றார். அப்போ இயேசு இங்கே எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்னா, இந்த திருச்சட்டம் லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ், திருச்சட்டத்தினுடைய இறைவாக்குகளினுடைய நிறைவு இந்த இயேசு நிறைவு. அப்போ இந்த இயேசுவிடத்திலிருந்து வெளிப்பட்டது எது, இவர் பதில் சொல்லிட்டார் அவருடைய செயல்பாட்டில். அடுத்து இருப்பவர் யார், அவர் காட்டிட்டார், பேசுனதை வச்சில செயல்பட்டு. எங்கேயோ இருந்த கடவுள் அவருக்கு அடுத்திருப்பவர் யாருன்னு அவர் மேலே பார்க்கல, வான தூதர்கள் தான் எனக்கு அடுத்திருக்கிறாங்க அப்படி பார்க்கல, தனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று அவர் கண்களை திறந்து பார்க்கிறாரு. கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள், இந்த பாவ சேற்றுக்குள்ளே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் அவருக்கு அடுத்திருப்பவராக தென்படுகிறார்கள். ஆகவே தேவன் என்ன பண்ணுறாரு, கடவுள் மனுவுரு எடுத்து இந்த மண்ணுக்கு ஓடி வரார். அப்போ அடுத்திருப்பவர் யார் என்பதை வெறுமனை எழுத்தில் எழுதி வைத்துட்டு இருக்கல, அதை குறித்து செயல்படுகிற கடவுள் நம்முடைய கடவுள். அப்போ இன்றைக்கி அடுத்திருப்பவர் யார் அப்படின்னா, அவர் நம்மளை கண்ணீரோடு பார்த்தார் பார்த்தீங்களா, அந்த கண்ணீரோடு நம்ம யாரையெல்லாம் பார்க்குறோமோ அவங்க எல்லாமே நமக்கு அடுத்திருப்பவங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு வார்த்தையை பார்க்குறோம், அனாவிம் யாவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் பைபிளில். பழைய பாடல் ஒன்று வரும் கேட்டிருப்பீங்க, அநாதி தேவன் உன்னடைக்கலமே அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அநாதி தேவன், அநாதைகளின் தேவன், அதை தான் அப்படி அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அனாவிம் அப்படிங்கிற வார்த்தை என்ன, யாவேனா தேவம், பிதாவோடைய பெயர் யாவே. அப்போ அந்த அனாவிம் அப்படின்னா த லிட்டில் ஒன்ஸ், பைபிளில் எப்படி அது மொழிபெயர்க்கப்படுகிறது அப்படின்னா, த வேர்ட் இஸ் யூஸ்டு ஃபார் எனி டைப் ஆஃப் பாவர்ட்டி, ஏழ்மை, த வீக், நலிந்த, த நெக்லெக்டட், ஓரம் கட்டப்பட்ட, தோஸ் ஹூ ஓன் நத்திங், எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாத, சார்ந்திராத, அண்ட் தேர் ஃபோர் மீன் நத்திங் ஃபார் தி அதர்ஸ், மற்றவர்களுக்கு அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் இந்த அனாவிம் பீப்புள். அவன் அப்போது கடவுள் தன்னை யாரோடு ஐக்கியப்படுத்துகிறாரு, இந்த ஒன்றுமில்லாத பிள்ளைகளோடு தான் கடவுள் தன்னை ஐக்கியப்படுத்தி தன்னை அவர் அனாவிம் யாவே என்று வெளிப்படுத்துகிறார். அநாதைகளின் தேவன், கைவிடப்பட்டோரின் கடவுள். இன்றைக்கி வாசிக்கப்பட்ட அந்த நம்மளுடைய பதிலுரை பாடலில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கிறார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கிறார், பார்வையற்றோரின் கண்களை திறக்கிறார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார், அயல் நாட்டினரை பாதுகாக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் பாருங்கள், எல்லாமே ஓரங்கட்டப்பட்ட அந்த நிலையில் இருக்கிறவங்கள தான் அடையாளப்படுத்துகிறார். அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கிறார் பார்த்தீங்களா. அப்போது இதுதான் கடவுளுடைய அடையாளமாக வைக்கிறார். இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுவார், இந்த பாரு நீ ஒன்றும் இந்த கீழே அங்கிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கீழே எகிப்து இருக்கும், இஸ்ரேல் தேசத்துக்கு கீழே எகிப்து இருக்கும், பெரிய நாடு, அந்த சைடு போனீங்கன்னா பாபிலோன் இருக்கும், மேலே போனீங்கன்னா சிரியா இருக்கும், இப்படி பெரிய பெரிய நாடுகள் சுற்றி இருக்கிற இடத்துல ஒன்றுமில்லாத ஒன்றையை நான் தூக்கி என் மடியில் வச்சுருக்கிறேன் அப்படின்னா, காரணம் என்ன தெரியுமா, நீ பெருமைக்குரிய அடையாளம்ன்றதுனால, நீ எல்லாவற்றிலும் சிறியவனாக இருப்பதனால. இன்றைக்கி அதனால தான் எளிய மக்களாக இருக்கிற நாம் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கலாம், என்னென்னா ஆண்டவர் நம்மளோட இருப்பார். மனுஷங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, இதோ எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீ சொல்லவே கூடாது, ஏன்னா அந்த இடத்துல உன் ஆண்டவர் உறுதியாக உன்னோடு இருப்பார். அப்போ யார் ஆண்டவர், ஆண்டவர் யாரோட இருப்பார் உறுதியாக அப்படின்னா, ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளோடு தான் இருப்பார். துன்பப்படுகிற பிள்ளைகள் ஒரு சில பேர் நம்ம பார்க்குறோம், அவங்க ஆனால் துன்பத்தில் மட்டுமே விழுந்து கிடக்கிறாங்க, அவங்க ஏழைகளாகவே இருக்கிறாங்க, கடவுளுடைய இறக்கத்தை அவங்க பார்க்க முடியல. காரணம் என்னென்னா, அவர்கள் கடவுளோடு இருந்ததில்லை. இன்றைக்கி முதல் வாசகத்துக்குள்ளே போங்களேன், நகோமி ரூத் ரெண்டு மருமகள், ஓர்பா, அந்த அம்மா பாருங்கள் அழகாக முத்தம் கொடுத்துட்டு மாமியாரை கும்பிட்டுட்டு போயிடுச்சு, ஐயா நல்ல வேலை அந்த பொம்பளை ஆளை விட்டுச்சுப்பா. இன்றைக்கி நகோமி ஒரு நல்ல மாமியார்னு நினைக்கிறேன், இன்றைக்கி மாமியாரெல்லாம் நகோமியை பார்த்து கற்றுக்கொள்ளணும். ரெண்டு மருமகளுக்கும் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க, நீங்கள் போங்கப்பா, போய் உங்கள் ஊரில் எப்படியாவது வாழுங்க, போங்க, ஏன் என்னையை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஏன் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோடு அனுப்புகிறாங்க. ஓர்பா ரொம்ப சந்தோஷம் மாமியார் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. முத்தம் கொடுத்தவ இன்றைக்கி நல்லவளா, முத்தம் கொடுக்காதவள் நல்லவளா, இன்றைக்கி அதுதான் டிபேட். இப்போ பாருங்கள், ரூத் முத்தம் கொடுக்கல, பார்க்கும்படியான ஒரு ஒரு முத்தம் முத்தம் கொடுக்குற ஒரு செயல் வந்து ஒரு பெருமைக்குரிய செயலாக தெரியலாம். ஆனால் இந்த முத்தத்தை விட ஆழமான ஒரு செயலை ரூத்து செய்தாங்க. ரூத்து வந்து ஒரு இஸ்ரேல் பெண் கிடையாது, யூத பெண் கிடையாது. அவர் பெயரில் ஒரு புத்தகம் அமைந்திருக்கிறது. ரூத்துங்கிற புத்தகத்தை பைபிளில் வச்சிருக்கிறோம். இஸ்ரேல் இனத்தை சாராத ஒரு பெண்ணின் பெயராலே ஒரு புத்தகம் அப்படின்னா அவர் செய்த செயல். அப்போ இங்கே ரூத்துக்கு அடுத்திருப்பவர் யார் என்கிற கேள்வி வருகிறது. அப்போ அடுத்திருப்பவர் மாமியார் தான், பக்கத்தில் இருக்கிறாங்கன்றதுனால மாமியார் அடுத்திருப்பவராக இல்லை. அந்த மாமியார் கணவனை இழந்தவர், தன் பிள்ளைகளை இழந்துட்டு அனாதையாக நிற்கிற தாய். ஸோ இந்த தாயை நான் வந்து விட்டுட்டு போனேன்னா அப்போ மனசாட்சி என்ன பதில் கேள்வி கேட்குமே அப்படின்னு ரூத் உணர்ந்திருக்கிறார். அதனால சொல்கிறார், நீ போய், நீ போகிற இடம் தான் எனக்கும் இடம். நீ எந்த தெய்வத்தை வழிபடுறியோ அந்த தெய்வம் என் தெய்வம். நீ என்ன சாப்பாடு எந்த இனத்தில் போய் இருக்கிறியோ அந்த இனத்தில் நானும் இருப்பேன், அந்த இனம் என்னுடைய இனம் அப்படின்னு சொல்லி தான் அந்த தாய்க்கு பின்னாடி போகிறாங்க. அந்த ரூத்து போய் ஆண்டவர் அந்த வழியெல்லாம் காட்டுறார். போவாஸ் என்கிற ஒரு மனுஷனை காட்டுவார். அந்த மனுஷன் வந்து அவரை திருமணம் செய்து கொள்வார். அதில் வந்து ரொம்ப அருமையான வார்த்தைகள், அவர் போர்வையால் அவரை மூடினார். பாருங்கள், ரொம்ப ரிஃபைன் டேர்ம். அவர் திருமணம் செய்து கொண்டார், அதை வந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஏற்றுக்கொண்டாருங்கிறதுக்கு. பிரக்மான்ஸ் ஃபாதர் ரொம்ப அருமையான ஒரு பாடல் பாடிடுவாங்க, போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. பாருங்கள், இந்த ரூத்தினுடைய செயல் அடுத்திருப்பவர் யார்? நகோமி. துன்பப்படுகிற அடையாளம், கைவிடப்பட்ட அடையாளம். அனாவிம் யாவையினுடைய செயலை ரூத்து செய்ததுனால அந்த ஆண்டவர் இந்த ரூத்தை இந்த விவிலியத்தில் ஏற்றி வச்சிட்டார். இஸ்ரேல் தேசத்தில் உயர்ந்த ஒரு அடையாளமாய் ரூத் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய செயல்பாடு அந்த அநாதைகளின் தெய்வத்தினுடைய அடையாளமாக இருந்தது. என் அன்பு இறை சமூகமே, இந்த நாட்களில் நாமும் யோசிக்கணும், எனக்கு அடுத்திருப்பவர் யார்? நீங்கள் இத்தனை ஆண்டுகள் பயணித்திருக்கிறீங்க, என் மனைவி என் கணவன் என்று காட்டிடக்கூடாது. இதில் யார் கைவிடப்பட்டவங்க, ஓரங்கட்டப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக யூ ஆர் தி அனாவிம் யாவே. நீங்கள் அந்த கிளைமிங் நம்ம கொடுக்க முடியாது, நாம் தான் கடவுள் சொல்ல முடியாது. யூ ஆர் இன் த ஸ்பிரிட் ஆஃப் தி அனாவிம் யாவே. அநாதைகளின் தெய்வமாக இருக்கிற அந்த தெய்வத்தினுடைய உணர்வில் நான் நிற்கிற போது நீங்களும் அந்த தெய்வத்தை போலவே செயல்படுவீங்க கண்டிப்பாக. அப்படி தன்னை தன்னுடைய முகத்தை வெளிப்படுத்துகிற எந்த ஒரு முகத்தையும் கடவுள் அவமதிக்காம அவமானத்துக்கு விட்டுவிட மாட்டார், அவர்களை வெட்கமுற விட மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறது, உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி நான் பார்த்து கொள்வேன், உன்னை என் கையில் பொறிச்சு வச்சிருக்கிறேன், உன்னை நான் உயர்த்தி ஆசீர்வதிப்பேன், என் திருமுகத்தினுடைய ஒளியை உன் மீது வீசுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. யாருக்கு இதை செய்வார்? யார் தன்னை இப்படிப்பட்ட ஒரு அடையாளமாய் மாற்றி இந்த உலகத்தில் அடுத்திருப்பவர் எனக்கு யார் என்பதை அடையாளப்படுத்தி இவர்கிட்ட போய் நான் கையெண்ணிட்டுனா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி செஞ்சால் இன்வாலிடு. வேறு ஒரு எனக்கு அதிகாரம், இவரை தொட்டனா எனக்கு அதிகாரம் கிடைக்கும், எனக்கு பெருமை கிடைக்கும், கிடைக்கும் என்று நீ எதை செய்தாலும் அது இன்வாலிடு, எதுவுமே கிடைக்காது. அவர்கள் ஒன்றுமில்லாத மக்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு நான் என்னை அடையாளப்படுத்துவேன். அவர்களைத்தான் நம்ம உயர்ந்தவர்கள், புனிதர்கள் என்றெல்லாம் அழைக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேரை நாம் இப்படி இணைத்து வச்சுருக்கிறோம்? இணைத்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய இந்த முகத்தை நீங்கள் அடுத்தவங்களுக்கு காட்டுங்க, கண்டிப்பாக கடவுள் முகத்தை உங்களுக்கு காட்டுவார். அவருடைய இரக்கத்தின் முகம், அவருடைய அந்த அன்பின் முகம், அவருடைய மீட்பின் முகம் உங்களுக்கு எப்படியாய் வெளிப்படுமோ அப்படியாய் வெளிப்பட்டு ஆண்டவர் உங்களையும் அவருடைய அன்பில் இணைத்து ஆசீர்வதிப்பார். இந்த அபிஷேகத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல இந்த நாளில் சிறப்பாய் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.
இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன், ஏழை எளியோர் ஏற்றம் காண என்னை தருகின்றேன், இதயம் மகிழ்ந்து ஏழை என்னை பலியாய் ஏற்றிடுவாய், கனிவாய் மாற்றி உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன், காண என்னை தருகின்றேன். இதயம் மகிழ்ந்து ஏழை என்னை பலியாய் ஏற்றிடுவாய்.